கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி.
31 அத்தியாயம். தலைவியின் கட்டளை. பாண்டிய நாட்டை மீட்க போர் முனை இருக்கும் போது சோழ நாட்டு உள் விவகாரங்களில் அவள் தலையிட விரும்புவதில்லை. சுய வாழ்வின் சுகபோகங்களை துறந்துவிட்டு அவள் மண்ணாசையா மனத்தில் நினைப்பாள். ரவிதாசா, நமக்கு சோழ நாட்டு இளவரசியை பற்றி என்ன பேச்சு? நம் காரியம் வெற்றியடைய வேறு திட்டம் உண்டா என்று தலைவி பேச்சை திருப்ப முயன்றாள்.
தேவி, சோழ நாட்டு இளவரசியை நாம் ஒழித்தால்தான் நம் காரியம் வெற்றியடையும். இப்போது உள்ளத்தால் அணு அணுவாக சிதைந்து வரும் அவளை முழுவதும் தீர்த்துவிட வேண்டும்.
ரவிதாசன் ஆக்ரோஷமாக பேசினார். இளவரசியின் உள்ளத்தை மந்திரத்தால் அறிந்தாயோ ரவிதாசா? இன்னும் மந்திர தந்திரத்தை விடவில்லையா?
தேவி, இதில் மந்திரம் என்ன செய்யும்? வல்லவரையன் வந்தியத்தேவன் என்று அகம்பாவம் பிடித்த ஒரு பிள்ளை இருந்தானே, உங்களுக்கு தெரியுமா? அவனை இந்த ஆனைமலை காட்டிற்கு அழைத்து வர திட்டமிட்டுள்ளேன். அவன் சம்மதித்திருப்பான். இந்த நேரம் அவன் தப்பி புறப்பட்டிருப்பான். அப்படி இல்லாவிடில் இருட்டு சிறையில் உயிருள்ளவரை அவன் வாடி மடிய வேண்டியதுதான். அதனால் குந்தவையும் அடனடுவாக சுதைய வேண்டியதுதானே? ஏனென்று நான் கூற வேண்டியதில்லையே
என்று ரவிதாசன் முகத்தில் அசற்று சிரிப்பு மலர கூறினார். வந்தியத்தேவன் ஆனைமலை காட்டிற்கு வரப்போகின்றான் என்ற செய்தியை ரவிதாசன் வாய்வழியை கேட்டவுடன் தலைவி திடுக்கிட்டாள். வல்லவரையன் வரமாட்டான் என்பதை அவள் அறிவாள். அவனுடைய முகம் லேசாக அவள் மனக்கண் முன் தோன்றியது. துடுக்குத்தனம் நிறைந்த முகம், மெல்லிய அரும்பு மீசையிலே சதா பரபரப்பும் வீரமும் துடிதுடிக்கும் அவனுடைய சாதுரியமான பேச்சு. ஆஹாஹா, அவன் சோழ நாட்டு சிறையில் வாடுகின்றாடா? எப்பேற்பட்ட பழி சொல்லை ஏற்று வாழ்கின்றான்? ஆதித்த கரிகாலனை கொன்ற குற்றம். ஆதித்த கரிகாலன். கிடுகிடுவென அவள் உள்ளத்தில் பழைய சம்பவங்களில் சேர்ந்தவர்களின் தோற்றங்கள் யாவும் பளிச்சிட்டன.
வேண்டாம், வேண்டாம், மீண்டும் பழைய நினைவே வேண்டாம். எந்த நினைவுகளை நம் உள்ளத்தில் இருந்து மறந்து அழித்து விட்டோமோ அவை மீண்டும் துளிர்விடுவானேன்? அவற்றை ஏன் ரவிதாசன் நினைவுபடுத்துகின்றான்? இந்த வேளையில் வந்து அவற்றை கூறுவதால் நம் நாட்டுக்கு என்ன பலன்? ரவிதாசன் மூளை குழம்பு விட்டதா, அல்லது பழைய உரிமையை வைத்துக் கொண்டு தேவையற்ற விஷயங்களை பேச முற்படுகின்றானா?
ரவிதாசா, பழைய சம்பவங்களையும் செய்திகளையும் விட்டுவிட்டு புதிதாக ஏதாவது ஆக வேண்டியது இருந்தால் கூறு. இல்லாவிடில் இங்கிருந்து போய்விடு. என்னை குழப்பாதே, நேரத்தை வீணாக்காதே என்று பரபரப்போடு பேசினாள் தலைவி.
தேவி, உங்கள் பேச்சு இன்று விசித்திரமாக இருக்கிறது. நான் கூற வந்த விஷயத்தை சொல்லவே முற்படவில்லை, அதற்குள் தாங்கள் கோபப்பட்டால்? தேவி, இப்படி திரைமறைவில் என்னை நிற்க வைத்து பேசுவது நியாயமா? என் முக உணர்ச்சிகளை பார்த்து என் பேச்சை கேட்டால் தாங்கள் என் யோசனையை ஏற்பீர்கள். அதுவுமின்றி நான் வெளியே மற்றவர்களைப் போல் நின்று பேசுவதால் என் கௌரவம் எப்படி உயரும்? கருணை கூர்ந்து தங்களை நேரடியே காண உத்தரவு கொடுங்கள். பிறர் அறியாது கூற வேண்டியவை பல உள்ளன தேவி
என்று ரவிதாசன் கூறி முன்னே ஓர் அடி எடுத்து வைக்க முற்பட்டான். தலைவியின் கடுமையான குரல் கேட்டது. நில் ரவிதாசா, ஒரு சான் கூட நகர முயலாதே. எவரையும் நான் பார்ப்பதில்லை என்று என் விரதத்தை பங்கப்படுத்தி விடாதே. நீ கூறப்போவதை நான் அறிந்து கொண்டேன். பார்த்திபேந்திர பல்லவன் காஞ்சியை தாக்க முற்படும் போது இங்கிருந்து சோழ நாட்டின் மீது படையெடுக்க வேண்டும் என்பது உன் திட்டம். காஞ்சியில் குந்தவையை இந்த உலகத்தை விட்டு போய்விட வழி செய்ய வேண்டும். அது இரண்டாவது திட்டம். இந்த இரு திட்டங்களும் சரியல்ல ரவிதாசா.
ஏன் சரியில்லை? இந்த மாதிரி திட்டங்களுக்கு யோசனைகள் கூறியது தாங்கள் தானே?
இருக்கலாம், அது ஒரு காலம்.
சுந்தர சோழரை குறிவைத்தது, அருண்மொழியை தீர்க்க திட்டம் திட்டியது, ஆதித்த கரிகாலரை மாய்த்தது.
ரவிதாசா, உன் பேச்சு நிறுத்த மாட்டாயா?
நான் ஏதும் புதிதாய் பேசவில்லையே.
பயமுறுத்துகின்றாய். இப்போது பயமுறுத்தல்களுக்கும் கட்டுமீறிய செயல்களுக்கும் தண்டனை என்னவென்று தெரியுமா?
ரவிதாசன் பயங்கரமாக நகைத்து, தேவி, நான் தங்களை பயமுறுத்த முடியுமா? பயமுறுத்தும் துளி நோக்கம் கூட இதயத்தில் இருந்திருந்தால் என் முகம் தங்களுக்கு காட்டிவிடும். என் முகத்தை பாருங்கள் தேவி, என்னை பாருங்கள். இந்த பாண்டிய நாட்டிற்கென்று எனது ஆயுளில் பாதியையே அழித்துவிட்ட என்னை பாருங்கள். நேரடியே பார்த்து பேசிவிட்டு பிறகு நீங்கள் கட்டளையிடுங்கள்.
ரவிதாசா, உன்னை நான் நன்றாக பார்க்கின்றேன். உன் முகம் எனக்கு நன்றாக தெரிகிறது. இத்தனை வருடங்களும் பார்த்து கொண்டுதான் வருகின்றேன். உன் அறிவு திறமையை நான் போற்றி வருகின்றேன். புது புது திட்டங்களை உருவாக்கி எப்படியாவது மதுரை அரியணையில் அமர புஜங்கனை அமர்த்திவிட விரும்பி நீ பாடுபட்டு வருவது எனக்கு தெரியாமல் இல்லை.
தெரிந்துமா தேவி?
ஆமாம், நன்றாக தெரிந்துதான். ஆனால் உன் கடும் உழைப்பு ஒன்றும் பலன் தருவதில்லை. பயங்கரமாக திட்டம் தீட்டி செயல்படுத்துகின்றாயே, அதில் வெற்றி கண்டாயா?
ஏன் காணவில்லை?
அரண்மொழியை தொடர்ந்து சென்றாயே, உன் எண்ணம் நிறைவேறியதா? ரவிதாசன் மௌனமாய் நின்றான். காஞ்சி மாளிகையை சுற்றினாயே அரச மகளிரை என்ன செய்துவிட முடிந்தது? அவன் ஒன்றும் பேசவில்லை. வந்தியத்தேவனை எவரும் உள்ளே நுழைய முடியாத பாதாள சிறையில் சந்திக்க ஆளே ரகசியமாக அனுப்பினாய். அதன் பலன் என்ன? ஏன் மௌனம் ரவிதாசா? பேசு, பேசு. உன் குரலில் தோல்வி துணிக்குமே என்ற பயமா? ரவிதாசன் சீறினான்.
தேவி, என்ன பேசுகின்றீர்கள்? என் குரலில் தோல்வியா? நீங்கள் கூறிய ஒவ்வொன்றிற்கும் என்னால் தக்க மறுமொழி கூற முடியும். மனிதர் போடும் திட்டங்கள் எல்லாம் வெற்றியடைந்து விட்டால் ஒரு ஜீவராசியும் இவ்வுலகில் வாழ முடியாது. தங்களையே எடுத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் பழிவாங்கும் இதயத்துடன் புது தோற்றத்தோடு சோழ நாட்டில் இருந்தீர்களே, தங்களால் முழு வெற்றியடைய முடிந்ததா? நான் தொட்டது எல்லாம் தோல்வியாயிற்றா என்று தங்கள் இதயத்தை தொட்டு சொல்லுங்கள். சோழ நாட்டிலே ஏற்பட்ட பெரும் குழப்பங்களுக்கு யார் காரணம்? மறந்து விட்டீர்களா தேவி? பச்சை மரத்தை பற்றியறை செய்தேன், அதை கொளுத்தி விட்ட பழி வேறு ஒருவன் பேரில் வீழ்ந்து விட்டது. அருண்மொழி அயல் நாடு போவதற்கும் அந்த குழப்ப நிலை காரணம் அல்லவா? ஆம் என்று கூறுங்களேன் தேவி. தஞ்சை அரண்மனையில் இவ்வளவு காலமாக என் சகோதரனை நடமாட வைத்திருந்தேனே, அவன் எவ்வளவு செல்வங்களை சேர்ப்பித்தான்! வந்தியத்தேவன் மனத்தை கூட மாற்றி வருகின்றான் தேவி. வந்தியத்தேவன் மட்டும் இங்கு வந்துவிட்டால் வந்துவிடுவான் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக காளாமுகரை அழைத்து வந்தேன். அவர் உதவியால் நான் சோழ நாட்டு ரகசியம் பலவற்றை அறிந்தேன். பார்த்திபேந்திரனின் உதவி பெற்றுத்தர வாக்களித்ததும் அவரேதான். அவர் நேரே என்னோடு வந்திருக்க வேண்டியவர். இன்னும் பல ரகசியங்களை அறிந்து வருவதாக கூறி சென்றிருக்கின்றார். இப்போது கூறுங்கள் தேவி, நான் போடும் திட்டங்களில் யாவும் தோல்வியுற்றனவா என்று.
ரவிதாசன் குரலில் தனியொரு கம்பீரம் இருந்தது. தலை விசிரித்தாள். ரவிதாசனின் உடல் சிரித்தது. இன்னும் பழைய சிரிப்பு அவளிடமிருந்து போகவில்லை. பழைய தோற்றமும் இருக்குமா? முன்பு போல் மோகன தோற்றமுடையவளானால் இந்த காட்டில் வீரர் ஒருவரிடமும் கட்டுப்பாடு என்பது இராது போய்விடுமே. அதனால்தான் அவள் மறைந்திருக்கின்றாளோ? இதுவாயிருந்தால் என்ன, நமக்கு இல்லாத உரிமையா? நாம் எப்படியும் நேருக்கு நேர் கண்டுதான் ஆக வேண்டும் என்று நினைத்த போது தலைவியின் குரல் எழுந்தது. சிறுபொலியை தொடர்ந்து, ரவிதாசா, இவ்வளவு ஆண்டுகள் பழகியும் உனக்கு வெற்றி தோல்வியை பற்றி அறிய முடியவில்லையே. நான் என் பழைய சோதனைகளில் தோல்வியுற்றதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்கின்றேன். அதனால்தான் நான் என் திட்டத்தை மாற்றிக்கொண்டேன். ரவிதாசா, மதுரை அரியணையை கைப்பற்றி மீண்டும் நமது ஆட்சியை நிலைநாட்டுவது நம் நோக்கமாக இருக்க வேண்டுமே அன்றி சோழ நாட்டில் கலவரத்தை கிளப்பி விடுவதால் நம் லட்சியம் நிறைவேறாது. அரசு குடும்பத்தவரை கொலை செய்வதால் நம் லட்சியம் நிறைவேறாது. ரவிதாசன் கனைத்துக் கொண்டான். ரவிதாசா, நான் சொல்வதை நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய். அதனால் எனக்குத்தான் ஆபத்து என்பதை எச்சரிக்க விரும்புகின்றேன்.
பயமுறுத்துகின்றீர்களா தேவி?
பயமுறுத்தலா? உன்னை பயமுறுத்த இயலுமா? மந்திர தந்திரம் கைவர பெற்ற உன்னை பயமுறுத்தக்கூடியவர்கள் எவருளர்?
கேலி செய்கின்றீர்கள்.
அதற்கு நேரமில்லை ரவிதாசா. இந்த நேரத்தில் வீணை பேசிக் கொண்டிருக்க பொழுதும் இல்லை. இதுபோன்று நான் இதுவரை எவரிடமும் பேசியதும் இல்லை. நீ கட்டுப்பாட்டை குலைத்து விடாதே. நீ தீட்டியிருக்கும் திட்டங்கள் வெற்றி பெறுவது சந்தேகம் என்பதை மீண்டும் எச்சரிக்க விரும்புகின்றேன்.
ஏன் வெற்றி கிடையாது? வந்தியத்தேவன் வரமாட்டானா? காளாமுகர் உதவுவது எல்லாம் பொய்யாகிவிடுமா? காஞ்சி மாளிகையில் மீண்டும் கொலையொன்று நடவாது என்று நினைக்கின்றீர்களா? பார்த்து கொண்டு இருங்கள்
என்று ரவிதாசன் சற்று கடுமையாகவே கூறினார். தலைவியின் குரலிலும் கடுமை நிறைந்தது. ரவிதாசா, நீ இப்பொழுது கூறிய திட்டங்கள் வெற்றி பெறவே முடியாது. நீ வெளியே சென்று பேசுகின்றாய். உன் குரல் மாற்றம் கட்டுப்பாடின்மையை கூறப்போகிறது. மற்ற வீரர்களும் மாறிவிடப் போகின்றார்கள்.
அதற்குத்தான் நான் தங்களை நேரிலேயே சந்தித்து பேச விரும்புகிறேன்.
வேண்டாம் வேண்டாம், நேரே முகத்துக்கு முகம் பார்த்து பேசுவதால் உன் திட்டங்களை நான் ஒப்புக்கொண்டு விடுவேன் என்று கூற முடியாது. நம் வெற்றிக்கு உன் எண்ணம் மட்டும் உதவி செய்ய முடியும் என்றால் நாம் இந்த காட்டிலே மறைமுகமாக போர் வீரர்களை சேர்க்க வேண்டியதில்லையே. ரவிதாசன் மீண்டும் சிரித்தான்.
தேவி, உங்கள் ஊகம் தவறு என்று கூறுகிறேன். பெண்கள் அரசியலில் என்றுமே வெற்றியுறுவதில்லை. அவர்கள் கருத்தும் யோசனையும் என்றும் வெற்றி பெற்றதே இல்லை.
அவன் மேலே பேசுவதற்குள் தலைவியின் கடும் குரல் எழுந்தது. அந்த குரல் கட்டளையாக மாறி வருவதற்குள் அங்கே பலர் வரும் காலடி ஓசை கேட்டது. காவல் வீரர்கள் சிலர் அங்கு வந்தனர். தலைவி அவர்களை வணங்குகிறோம். காட்டின் எல்லையில் புதியவர்கள் இருவர் வந்திருக்கின்றனர். ஒருவர் பெயர் பரமேஸ்வரனாம், மற்றவர் காளாமுகர். இருவரும் தங்களை சந்திக்க விரும்புகின்றார்கள். அவசர செய்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அழைத்து வரலாமா? சந்தேக பேர் வழிகள் எனின் அங்கேயே மரத்தில் ஊசலாட செய்து விடலாமா என்று பணிவோடு கேட்டனர். ரவிதாசன் முகத்தில் வெற்றி பெருமிதம் இருந்தது. ஆனால் தலைவி என்ன கூறுவாளோ? சற்று முன் பேசியதற்கு இணங்கு ஆத்திரத்தில் அவர்களை சந்தேக பேர் வழிகள் என்று கூறிவிட்டால்,
ஐயோ, உடனே அவர்கள் தூக்கில் அல்லவா ஆடுவார்கள். என் அருமை சகோதரனும் அந்த பழுத்த தந்திர காளாமுகரும் ஆனைமலை காட்டில் உயிர் நீக்க வேண்டும்
என்று எண்ணிய அவன் என்ன கட்டளை வருமோ என்று எதிர்பார்த்தான்.
தலைவி கட்டளையிட்டாள்.
வந்திருப்பவர்களை தக்க இடத்தில் இளைப்பாறச் செய்யுங்கள். ஆனால் அவர்களை எவரும் சந்திக்குமாறு விடாதே. நாளை காலையில் பார்த்துக் கொள்ளலாம் என்றாள் தலைவி.
ரவிதாசனுக்கு போன உயிர் மீண்டது. பரமேஸ்வரனும் தஞ்சையில் நின்று என்ன செய்தி கொண்டு வந்திருக்கின்றானோ என்று அறிய அவன் துடித்தான்.
காளாமுகரும் அவனோடு வந்திருக்கின்றார் என்றால் ஏதாவது முக்கியமான செய்தி இருக்க வேண்டும். பார்த்திபேந்திர பல்லவனிடம் இருந்து இன்னும் பல திட்டங்களை அவர் அறிந்து வந்திருப்பார். என்று எங்கே தாக்குவது என்பதை அறிந்து வந்திருப்பார். காளாமுகரின் யோசனைகளும் சேவைகளும் தக்க முறையில் உதவுவதை எண்ணி ரவிதாசன் மகிழ்ந்தான். ஆனால் தலைவி அறிந்து கொள்ளவில்லையே? காளாமுகரின் நல்ல எண்ணத்தை அவள் ஒப்புக்கொண்டதாக தெரியவில்லையே. யாரைத்தான் அவள் பாராட்டுகின்றாள்? என்னையும் சந்தேகிக்கின்றால் தலைவியின் குணம் இப்பொழுது மிக மிக மாறிவிட்டது என்று எண்ணினார். மேலும் என் சகோதரன் பரமேஸ்வரன் வெகு காலத்திற்கு பிறகு வெளியே வருகின்றான். தன் உயிரையும் துரும்பென்று மதித்து அவன் தஞ்சை அரண்மனையில் வாழ்ந்தானே, அவனை உடனே வரவேற்று பாராட்ட வேண்டாமா? தலைவி ஏன் உடன் சந்திக்க முடியவில்லை என்று ரவிதாசன் எண்ணினார். ரவிதாசன் தலைவியின் குடிலை விட்டு மெல்ல நகர்ந்தான். எங்கும் அமைதி குடிகொண்டிருந்தது. காட்டிற்கே இயற்கையான ஒருவித பயங்கர ஓசையும் வண்டுகளின் சப்தமும் எங்கோ கொடிய மிருகங்களிடம் ஓலமும் தவிர வேறுவித அரவமற்ற அந்த காட்டிலே ரவிதாசன் உறக்கம் கொள்ளாமல் நடந்து கொண்டிருந்தான். உடனே காளாமுகரையும் பரமேஸ்வரனையும் சந்திக்க வேண்டும் எனும் துடிப்பு அவனிடம் நிறைந்திருந்தது. யாரையும் சந்திக்க விட வேண்டாம் என்று கூறியிருக்கின்றாள் தலைவி. அவர்களை வேறு யார் போய் இந்த வேளையில் சந்திக்கப் போகின்றார்கள்? தலைவி ஏன் இவ்வாறு உத்தரவிடுகின்றாள்? அவன் மெல்ல நடந்து காளாமுகரும் பரமேஸ்வரனும் தங்கியிருந்த குடில் நோக்கி சென்றான். அந்த குடிலின் வாயிலில் உருவிய வாளோடு காவலர்கள் நின்றிருந்தனர். ரவிதாசனுக்கு வியப்பாக இருந்தது. ஒருபுறம் அச்சமும் இருந்தது, கோபமும் வந்து கொண்டிருந்தது. இந்த காட்டில் காவலா? ரவிதாசனுக்கு ஒரு கணம் சீற்றம் பொங்கியது. ஓஹோ, தலைவியின் கட்டளையா? அவர்களை யாரும் சந்திக்க கூடாதென்றோ? அதற்காகத்தான் காவலா? ரவிதாசன் விரைந்து குடிலுக்குள் நுழைய சென்றான். தூங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பி பேச வேண்டும் எனும் ஆவல் அவனிடம் துள்ளி நின்றது. ஒவ்வொரு கணமும் மிக முக்கியமாக இருந்து வரும் போது இப்படி இவர்களை தூங்க வைத்திருப்பது சரிதானா என்று அவன் எண்ணினான். ரவிதாசன் குடிலின் வெளியே வாயிலறியே நுழைய முயன்றதோடு இரு வீரர்கள் தலைவியின் உத்தரவை கூறி அவனை தடுத்தனர். அவர்கள் அந்த இடத்தில் நின்று நகரவில்லை. ரவிதாசன் காவலரை ஏற இறங்க பார்த்தான்.
தலைவியின் கட்டளை எனக்கு அன்று வீரர்களே, என்னை இன்னார் என்று உங்களுக்கு தெரியாதா என்றான்.
காவலர்கள் ஏதும் பேசவில்லை. அவர்கள் வைத்திருந்த ஈட்டி வழியை மறைத்து நின்றது. ரவிதாசன் மேலே செல்ல முயன்ற போது காவலர்கள் இருந்த இடத்தில் நின்று வேகமாக நகர்ந்தனர். தங்கள் ஈட்டியை ரவிதாசன் மார்பை நோக்கி நீட்டினர். ஓரடி எடுத்து வைத்தால் ஈட்டிதான் பேசும் என்றனர். ரவிதாசன் திகைத்தான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.